அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ அரபிந்தோ எழுதிய லைஃப் டிவைன் நூலின் 21வது அத்தியாயம் அசன்ட் ஆஃப் லைஃப். இதை தமிழில் உயரும் வாழ்வு அல்லது வாழ்வின் ஏற்றம் என்று கூறலாம். முதலில் இந்த அத்தியாயத்தில் உள்ள முக்கியமான கருத்துக்களை பற்றி சுருக்கமாக தெரிந்து கொள்வோம். வாழ்வை பற்றி ஸ்ரீ அரபிந்தோ 4 அத்தியாயங்களை எழுதியிருக்கிறார். அவை ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. நாம் வாழ்வை பற்றி 3வது அத்தியாயத்தில் இருக்கிறோம். வாழ்வை பற்றிய முதல் 2 அத்தியாயங்களில் சொல்லப்பட்டவை என்ன? வாழ்வு என்ற அத்தியாயத்தில் உள்ள கருத்துக்கள் மனதின் ஆழ்மன உறுதியால் ஜட உலகம் உருவாகிறது. வாழ்வு என்பது மனிதனுக்கு முன்பும் இருந்தது, பின்பும் இருக்கும். வாழ்வின் இயங்கு முறைகள் ப்ராசஸ் வேறு, வாழ்வு என்பது வேறு. எல்லா இடங்களிலும் வாழ்வு என்பது ஒன்று போன்றதே. தாவரத்திற்கு உயிர் உண்டு, உலோகத்திற்கும் உயிர் உண்டு. வாழ்வை தாவரத்திலும் விலங்கிலும் காண்பது போல ஜடத்திலும் காண முடியும். ஜடம் சிதையாவிட்டால் அதை ஓரளவிற்கு மீண்டும் உயிர்ப்பிக்கலாம். வாழ்வு ஜட உணர்வை மனதிடம் சமர்ப்பித்து மன உறுதியாக மாற்றி ஜடத்தை கட்டுப்படச் செய்கிறது. அடுத்த அத்தியாயமான மரணம், ஆசை மற்றும் இயலாமை என்ற அத்தியாயத்தில் உள்ள கருத்துக்கள், மரணம் இருப்பதால் தான் அமரத்துவம் சாத்தியமாகிறது. பிராணனின் பசியான ஆசையே அன்பாக மாறுகிறது. இயலாமை உருவாக்கும் போராட்டம் சக்தியை அதிகரித்து அன்பில் முடிகிறது. பிரபஞ்ச வாழ்வின் சட்டத்தை மரணம், ஆசை, போராட்டம் ஆகிய 3 சேர்ந்து நிறைவேற்றுகின்றன. வாழ்வின் சட்டம் எல்லா இடங்களிலும் ஒன்று போலவே இருக்கிறது. தருதலும் பெறுதலும் பரஸ்பர பரிமாற்ற சட்டத்தின் இரு பகுதிகள். அவை இரண்டும் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றன. பரஸ்பரம் பெறுதல் பரஸ்பரம் தருதலாக மாற வேண்டும். அறியாமை அகன்றால் ஆசை இயலாது. இயலாதவர்கள் தங்கள் திறனை வளர்க்க போராட வேண்டும் என்பது வாழ்வின் முதல் சட்டம். உயரும் வாழ்வு என்ற இந்த அத்தியாயத்தில் உள்ள கருத்துக்கள் சித் சக்தியின் இருண்ட பக்கமே வாழ்வு. சித் சக்திக்கும் வாழ்வுக்கும் உள்ள தொடர்பே பிரபஞ்சத்தையும் பரிணாமத்தையும் நிர்ணயிக்கிறது. வாழ்வில் போராட்டம் என்பது முழுமையை, பெர்செக்ஷன் எனப்படும் செம்மையை நோக்கி எடுக்கப்படும் பரிணாம முயற்சியே. மரணமுள்ள வாழ்வில் மனிதனும் நிரந்தரமாக வாழ வேண்டுமானால் தனி மனிதன் பிறரது ஒத்துழைப்பை பெற வேண்டும். அதற்கான வழி பிறரிடம் அன்பு செலுத்துவதே. அன்பு என்பது நம் சுயநலத்தின் நீட்சியே. மனிதனை விட பிரபஞ்சம் பெரியது என மனம் அறியும் போது பரிணாமம் புது வேகம் பெறுகிறது. வாழ்வில் உள்ள ஜடம் அனைத்தும் அணுக்களால் ஆனது. இந்த அணுக்கள் ஒவ்வொன்றும் தன்னை தனி என்று உணர்ந்த அகண்டையோடு இருக்கின்றன. அணு கரையவோ பிற அணுக்களோடு சேரவோ விரும்புவதில்லை. அவை பிரிவையே நாடுகின்றன. ஒன்றாகுதல் என்பது பிரிதலை விட உயர்ந்தது. இயற்கை அணு கரைவதை தடுக்கிறது. அணுக்கள் கூடியிருக்குமாறு செய்கிறது. அணு தானாகவே இதை செய்யவில்லை. இதை பாசிவ் சப்ஜெக்ஷன் எல்லாம். அணுவின் இந்த ஜடமான நிலை வாழ்வின் முதல் நிலை, டிவிஷன். வாழ்வின் இரண்டாம் நிலை கூடுதல், அக்ரிகேஷன். இதில் பிராண அகந்தை கரைந்து பரஸ்பரம் பெற முயல்கிறது. மரணத்திற்கு பின் நம் உடலில் உள்ள பிராண அகந்தை கரைந்து வேறு உடலுக்குள் போக முடியும். ஜீவன்கள் ஒன்றோடு ஒன்று கூடுவது, பரஸ்பரம் பரிமாறிக்கொள்வது ஆகியவை நம் வாழ்வின் ஆதாரமான சட்டங்களாக இருக்கின்றன. 3 நிலை ஒன்றாகுதல். கூடுதல் வேறு, ஒன்றாகுதல் வேறு. வாழ்வின் 3 நிலையில் வாழ்வு ஏற்றம் பெறுகிறது. 3 நிலையில் மனிதன் தன் தனித்துவத்தை இழக்காமல் பிறரோடு ஒன்றாகிறான். இதை அன்பின் மூலம் செய்கிறான். 3 நிலையில் பரஸ்பரம் புசிப்பது பரஸ்பரம் பரிமாறிக்கொள்வதாக மாறுகிறது. ஆனால் 3 நிலையான அன்பு நம் இறுதி கட்டமல்ல. அதையும் கடந்த 4 நிலை உண்டு. அது அடுத்த அத்தியாயத்தில் வரும். இவற்றில் பெரும்பாலான கருத்துக்களை பற்றி முந்தைய வெபெக்ஸ் கூட்டங்களில் பேசிவிட்டோம். இந்த அத்தியாயத்தின் மைய கருத்து வாழ்வில் உள்ள அனைத்து பொருட்களிடமும் தாவரங்களிடமும் விலங்குகளிடமும் மனிதர்களிடமும் அன்பு செலுத்த வேண்டும் என்பதே. எங்கோ இருந்த மரத்தில் ஒரு கோடாரி செருகப்பட்டது. மரம் துன்பப்பட்டது. அதை தன் அக உணர்வால் அறிந்த அன்னை மரத்தின் மீது அன்பு கொண்டு சாதகர்களை அனுப்பி கோடாரியை நீக்கி மரத்தை சந்தோஷப்பட வைத்தார். மௌனமயமான ஸ்ரீ அரபிந்தோவின் அரைக்கதவின் மேலே கூடு கட்டி குடும்பத்தோடு குடியேறி ஓயாமல் கத்திக் கொண்டிருந்த குருவிகளை விரட்ட சாதகர்கள் முனைந்தனர். அப்போது குருவிகளின் மீது அன்பு கொண்ட ஸ்ரீ அரபிந்தோ அவற்றை தொந்தரவு செய்ய வேண்டாம், அப்படியே விட்டுவிடுங்கள் என்று கூறிவிட்டார். எனவே இந்த அத்தியாயத்தின் அடிப்படை கருத்தான பிறரிடம் அன்பு செலுத்துதல் என்பதை பற்றி மட்டுமே இப்போது அதிக முக்கியத்துவம் கொடுத்து பேசப்போகிறேன். இந்த அத்தியாயத்தில் வாழ்விற்கு மூன்று நிலைகள் உள்ளன என்று ஸ்ரீ அரபிந்தோ கூறுகிறார். அணுவைப் போல பிரிவுபட்டு தனித்தனியாக இருப்பது முதல் நிலை. வைட்டல் ஈகோ எனப்படும் பிராண அகந்தை கரைய முயல்வது இரண்டாவது நிலை. மனம் தன்னுள் இருக்கும் சைத்தியத்தின் மூலம் வாழ்வின் முதல் இரண்டு நிலைகளையும் சமன் செய்து அன்பின் மூலம் தன்னை தந்து வளர்வது மூன்றாம் நிலை. செங்கல் தனித்தனியாக இருக்கும், ஒன்றோடு ஒன்று சேராது. ஆனால் ஒரு செங்கலை மற்றொரு செங்கலோடு சிமெண்ட் மூலம் சேர்க்க முடியும். அது கூடும், அது அக்ரிகேஷன். நீர்த்துளி மற்றொரு நீர்த்துளியோடு சேர்ந்தால் அது ஒன்றாகி ஒரே நீர்த்துளியாகிவிடும். செங்கலை போல தனித்தனியாக இருக்காது. அது மூன்றாம் நிலை. வேறு வகையில் சொல்வதானால், டார்சியும் எலிசபெத்தும் சண்டை போட்டுக்கொண்டு தனித்தனியாக இருந்தது முதல் நிலை. டார்சி தனக்கு எலிசபெத் வேண்டும் என்ற ஆசையோடு அவளை பெற முயன்றது இரண்டாவது நிலை. எலிசபெத்திற்கு அன்போடு தன்னை தர டார்சி முன்வந்தது மூன்றாவது நிலை. ஓரிரு உதாரணங்கள் மூலம் இவற்றை மேலும் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கன்னோஜி தேசத்தை ஜெய்சந்த் என்ற ராஜபுத்திர மன்னன் அரசாண்டு வந்தார். அவரது தேசத்திற்கு அருகே இருந்த ஆஜ்மீர் தேசத்தை பிருத்திவிராஜ் சௌகான் என்ற ராஜபுத்திர மன்னன் ஆண்டு வந்தார். அக்காலத்தில் ஏராளமான குறுநில ராஜபுத்திர மன்னர்கள் இருந்தனர். அவர்களில் ஜெய்சந்தும் பிருத்திவிராஜும் தான் பெரிய மன்னர்கள். ஆனால் அணுக்கள் தனித்தனியாக இருப்பது போல ஒவ்வொரு மன்னனும் தன்னாடே பெரியது என்று எண்ணிக்கொண்டு பிறரோடு சேராமல் அரசாண்டு வந்தனர். ஒருவரோடு ஒருவர் இணையாமல் ஒன்று சேராமல் வாழ்ந்து வந்த நிலை வாழ்வின் முதல் நிலை. ஜெய்சந்துக்கு பேரழகியான மகள் ஒருத்தி இருந்தாள். அவள் பெயர் சம்யுக்தா. சம்யுக்தாவின் பேரழகை பற்றியும் மங்கள குணச்சிறப்புகளை பற்றியும் கேள்விப்பட்டு காணாமலே அவளை காதலிக்க ஆரம்பித்தார் பிருத்திவிராஜ். பிருத்திவிராஜின் பேராண்மையையும் வீரத்தையும் குணநலன்களையும் பற்றி கேள்விப்பட்டு அவரை காணாமலே சம்யுக்தாவும் காதலிக்க ஆரம்பித்தாள். இரகசிய தூதர்கள் மூலம் அவர்கள் காதல் வளர்ந்தது. எதிரியின் மகளை திருமணம் செய்ய தயாராவதும் எதிரிக்கு தன் மகளை திருமணம் முடிப்பதும் மனிதனுக்கு பிராண அகந்தை கரையக்கூடிய சந்தர்ப்பங்கள். பிராண அகந்தை கரைவது வாழ்வின் இரண்டாம் நிலை. முதல் நிலையில் அகந்தையை இறுக பற்றி கொண்டிருப்பவர்கள் அகந்தை கரையும் இரண்டாம் நிலையை விரும்பவே மாட்டார்கள். எனவே பிருத்திவிராஜ் தன்னை பணிந்தால் தன் மகளை அவனுக்கு திருமணம் செய்து வைப்பேன் என்றார் ஜெய்சந்த். தமிழில் அவரை ஜெயச்சந்திரன் என்று கேள்விப்பட்டிருப்போம். அவரது அகந்தை குதர்க்கம் பேசியது. பெண்ணுக்காக ஒரு நாளும் எதிரியை பணிய மாட்டேன், என் வாளின் வலிமை கொண்டு சம்யுக்தாவை மணப்பேன் என்று பிருத்திவிராஜின் அகந்தை வீரம் பேசியது. ஜெய்சந்த் சம்யுக்தாவின் சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்தார். பாரத தேசத்தில் இருந்த எல்லா மன்னர்களையும் சுயம்பரத்திற்கு அழைத்தார். பிருத்திவிராஜை மட்டும் அழைக்கவில்லை. பிருத்திவிராஜை அவமதிக்கும் எண்ணத்தோடு அவரை போலவே ஒரு களிமண் சிலையை செய்து அதை சுயம்பரம் மண்டப வாசலில் காவல்காரனைப் போல நிறுத்தி அவமரியாதை செய்தார். சுயம்வர தினத்தன்று கையில் மாலையோடு வந்த சம்யுக்தா மாலையை களிமண் சிலையின் கழுத்தில் போட்டாள். உடனே அந்த கால வழக்கப்படி சம்யுக்தா பிருத்திவிராஜின் மனைவியானாள். பிருத்திவிராஜ் களிமண் சிலையின் பின்னால் மறைந்திருந்தார். தன் மனைவியாகிவிட்ட சம்யுக்தாவை உரிமையோடு தொட்டு தூக்கி தன் புறவியில் அமர்த்தி ஆஜ்மீருக்கு அழைத்து வந்துவிட்டார். ஜெய்சந்த், பிருத்திவிராஜ் இருவருமே வாழ்வின் மூன்றாம் நிலையான அன்பின் மூலம் முதல் இரண்டு நிலைகளையும் சரி செய்ய முனையவில்லை. இருவருக்கும் அகந்தையே முக்கியமானதாக இருந்தது. வாழ்வின் மூன்றாம் நிலையிலிருந்து சிந்தித்திருந்தால் ஜெய்சந்த் தான் அன்போடு வளர்த்த பெண் பிருத்திவிராஜ் மீது அன்பு வைத்து விட்டாள். பிருத்திவிராஜ் எனக்கு மாப்பிள்ளையாக எல்லா தகுதிகளும் உடையவனே, அவனோடு உள்ள பகையை விட்டுவிட்டால் ஆஜ்மீரும் கண்ணோஜியும் சிணைந்து பாரதத்திலேயே பெரிய நாடகிவிடும் என்ற முடிவிற்கு வந்திருப்பார். ஆனால் ஜெய்சந்த் அதை செய்யவில்லை. வாழ்வின் மூன்றாம் நிலையிலிருந்து பிருத்திவிராஜ் சிந்தித்திருந்தால், ஜெய்சந்த் என்னைப் போலவே பெரிய மன்னர், வீரன், ராஜபுத்திரன், எனது தூரத்து உறவினனும் கூட, என்னை விட வயதில் மூத்தவன், அவரோடு இணக்கமாக இருந்தால் அவர் பெண்ணான சம்யுக்தாவை சுமூகமான முறையில் திருமணம் செய்து கொள்ளலாம், கண்ணோஜ் ஆஜ்மீர் இரண்டும் நட்பு நாடுகள் ஆகிவிட்டால் பாரதத்திலேயே சிறந்த நாடுகளாகிவிடும் என்ற முடிவிற்கு வந்திருப்பார். ஆனால் பிருத்திவிராஜ் மூன்றாவது நிலையை செய்யவில்லை. அதனால் இருவருக்குமே கெடுதல் நடந்தது. முதல் முறை பிருத்திவிராஜிடம் தோற்றுப்போன கோரி முகமது பெரிய படையுடன் மீண்டும் பிருத்திவிராஜுக்கு எதிராக டெல்லி மீது படையெடுத்து வந்தபோது ஜெய்சந்த் தன் மாப்பிள்ளைக்கு உதவ மறுத்தார். ஜெய்சந்த் உதவி இருந்தால் கோரி முகமது பிருத்திவிராஜை வென்றிருக்க முடியாது. பிருத்திவிராஜ் தோற்றார். அதன் பின் முகமது ஜெய்சந்தையும் தோற்கடித்தான். வட இந்தியாவில் டெல்லியில் அன்றுதான் இந்துக்களின் ஆட்சி முடிவிற்கு வந்தது. முகமதியின் ஆட்சி ஆரம்பமாகியது. மூன்றாம் நிலையிலிருந்து யோசித்த மன்னர்கள் பாரத வரலாற்றில் உண்டு. ஆனால் அவர்கள் அதிகமில்லை, ஒரு இருவரே இருந்தனர். முழுமையிலிருந்து பிரிந்து வாழ்ந்து அழியும் மனம் அஞ்ஞானத்தின் தாய். பிரிந்த மனம் அஞ்ஞானத்தின் தாய் என்றாலும் அது சத்திய ஜீவியத்தின் மாறுபட்ட உருவமே. உணர்ச்சியற்ற ஜடம் என்பது சத் என்பதன் மாறுபட்ட உருவம். மனிதனின் இதய குகையில் அமர்ந்திருக்கும் சைத்திய புருஷன் ஆனந்தத்தின் வேறுபட்ட உருவம். வாழ்வு என்பது சத் சக்தியின் இன்னொரு உருவமே. சித் சக்தியின் இருண்ட பக்கமே வாழ்வு. சித் சக்தி அமரத்துவமுடையது, வாழ்வு மரணமுடையது. சித் சக்தி ஆனந்தமயமானது, வாழ்வு ஆசையால் ஆனது. சித் சக்தி சர்வ வல்லமை உடையது, வாழ்வு இயலாமையால் ஆனது. அழகிய முகம் கொண்ட பெண் கண்ணாடியில் தன் முகத்தை பார்க்கிறாள் என்று வைத்துக் கொள்ளும். இருட்டு அறையில் வைக்கப்பட்டிருக்கும் ரசம் உதிர்ந்து போன மட்டமான கண்ணாடியில் அவள் தன் முகத்தை பார்த்தால் இது என் முகமே இல்லை, காட்சிப்பிழை என்று அவளுக்கு தோன்றும். பிரகாசமான சூரிய ஒளியில் கச்சிதமாக செய்யப்பட்ட பெல்ஜியம் தேசத்து கண்ணாடியில் முகத்தை பார்த்தால் நன்றாகத்தான் இருக்கிறது என்று சொல்ல தோன்றும். ஆனாலும் முப்பரிமாணத்தில் நேரில் பார்க்கும்போது கிடைக்கும் பரவச ஆனந்தம் பிம்பத்தின் மூலம் கிடைப்பதில்லை. நம் குழந்தைகளோ உறவினர்களோ வெளிநாட்டில் வேலை பார்ப்பார்கள். அவர்களை நாம் கம்ப்யூட்டரில் வீடியோவில் பார்க்கிறோம், பேசுகிறோம். ஆனால் அவர்களை நேரில் பார்க்கும்போது நாம் பெறும் அனுபவமே வேறு. ஸ்ரீ அரபிந்தோ தான் எழுதிய தாட்ஸ் அண்ட் அஃபோரிசம்ஸ், சிந்தனைகளும் கருத்து மொழிகளும் என்ற நூலில் இதை ஒட்டிய கருத்துக்களை கூறுகிறார். அதில் 223வது கருத்து, நான் ராமனாக இருக்க முடியாவிட்டால் ராவணனாக இருந்துவிட்டு போகிறேன், ஏனெனில் ராவணன் விஷ்ணுவின் இருண்ட பக்கம் என்கிறார். 418வது கருத்தாக, இறைவனை உன்னை நேசிக்க வைக்க முடியாவிட்டால் அவனை உன்னோடு சண்டையிடவை, காதலனின் அன்பை அவன் உனக்கு தராவிட்டால் மல்யுத்த வீரனின் தழுவலை தர கட்டாயப்படுத்து என்கிறார். அவரது கருத்தின்படி எல்லாமே இறைவன்தான். நான் தான் இறைவனை வெவ்வேறு ரூபங்களில் காண்கிறோம். நாம் எந்த ரூபத்தில் இறைவனை பார்க்கிறோம் என்பது இறைவனை பொறுத்ததல்ல, அது நம் நிலையை பொறுத்தது. பணவரவு என்பது நன்கொடையாக, வருமானமாக, சம்பளமாக, கூலியாக, கடனாக வரலாம். ஆனால் பணம் பணமாகத்தான் இருக்கிறது. பெறுபவரின் நிலை, தகுதி, வேலை பணவரவின் ரூபத்தை நிர்ணயிக்கிறது. பணம் வரும் நல்ல வழிகள் எதையுமே நாம் அடைக்கக்கூடாது என்பது நமக்கு தெரியும். எல்லையோ, உருவமோ, காலமோ, இடமோ, குணமோ, குலமோ, இனமோ இல்லாத பிரம்மத்தையே நாம் அஞ்ஞானத்தில், அகந்தையில் இருந்து கொண்டு உடலாக, உயிராக, மனமாக பார்க்கிறோம். இருட்டறையில் கெட்டுப்போன கண்ணாடியில் முகம் பார்ப்பது போல பிரம்மத்தை பார்க்கிறோம். கண்ணாடியில் முகம் விகாரமாக தெரிந்தாலும் அது நம் முகத்தின் பிரதிபலிப்பு என்பது நமக்கு நன்றாக தெரியும் என்பதால் நம் முகத்தை நாம் வெறுப்பதில்லை. நம் முகத்தின் மீது உள்ள அன்பு நமக்கு குறைவதே இல்லை. ஏனென்றால் பார்ப்பது நம் உண்மையான முகத்தின், மோசமான கண்ணாடியின் பிரதிபலிப்புதான் என்ற ஞானம் நமக்கு உண்டு. நம் உண்மையான முகம் நல்ல முகம்தான் என்று நமக்கு தெரியும். அதுபோலத்தான் நாம் உலகில் காணும் மனம், உணர்வு, வாழ்வு, உடல், பொருள் ஆகியன எல்லாமே பிரம்மமே. எதையுமே நாம் விளக்கவோ வெறுக்கவோ வேண்டியதில்லை. தவறான கண்ணாடியை விளக்கி நல்ல கண்ணாடியை தேடுவதைப் போல தவறான பார்வையை விளக்கி சரியான பார்வையை ஏற்க வேண்டும். நாம் வெறுக்க வேண்டிய நிகழ்ச்சிகளோ மனிதர்களோ உலகில் இல்லை. அவர்கள் மூலம் நமக்கு வரும் பிரம்மம் நமக்கு என்ன சொல்ல முயல்கிறது என்பதை மட்டும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமே நாம் செய்ய வேண்டியது. ஒரு நண்பர் பக்தரிடம் ஏடாகூடமாக பேசுவார். பக்தர் எதையெல்லாம் சரி என்று நினைக்கிறாரோ அதையெல்லாம் தவறு என்பார். சரியான சொல் ஒன்று கூட சேர்க்காமல் தொடர்ந்து சரளமாக தவறாகவே பேசுவார். பக்தர் நண்பரிடம் உள்ளது உள்ளபடி பேசி அவருடைய மடத்தம் நிறைந்த தொந்தரவிலிருந்து விடுபட முடிவு செய்தார். அப்போது யோகி ஒருவர் பக்தரிடம், அர்த்தமற்றதன் ஆழத்தில் அர்த்தத்தை அறிந்து கொள், பொருளற்றதில் புதைந்திருக்கும் பொருளை பார், வாழ்வு முன்னேறும் என்றார். பக்தர் இரண்டு முடிவுகள் எடுத்தார். தான் இனி பேசும் சாதாரண சொல்லும் கூட பொருள் நிறைந்ததாக அமைய வேண்டும், மறந்தும் அர்த்தமற்ற வார்த்தையை உதிர்க்கக்கூடாது என்ற முதல் முடிவையும், தொந்தரவு செய்யும் நண்பரை மேதமை நிறைந்த ஆசானாகவும் மனமாற ஏற்றார். அடுத்த நாளை நண்பர் பக்தரிடம், நீங்கள் சொல்வது செய்வது எதுவுமே சரியில்லை, உங்களை எனக்கு பிடிக்கவில்லை, நாம் பிரிந்து விடுவோம் என்று கூறி அவராகவே விலகிவிட்டார். பக்தருக்கு நிம்மதி பிறந்தது. தன்னை அர்த்தபூர்வமாக பேச வைக்க வந்த இறைவனே தன் தொந்தரவு தரும் நண்பர் என்பதும், புரிந்து கொள்ள வேண்டியதை புரிந்து கொண்டதும் நண்பர் விலகி கொண்டார் என்பதும் பக்தருக்கு புரிந்தது. முன்னொரு காலத்தில் தன்னலம் என்பதை அறியாத, தன்னை தருதலை மட்டுமே அறிந்த யோகி ஒருவர் வாழ்ந்து வந்தார். உலகம் உயர வேண்டும், உலக மக்கள் துன்பம் என்பதே இல்லாத இன்பமயமான வாழ்க்கையை எந்த நாளும் வாழ வேண்டும் என்றும் மனமாற விரும்பினார். தன்னை நாடி வந்தவர்களுக்கு எல்லாம் பிரதிபலன் பார்க்காமல், எதிர்பார்க்காமல் அன்பை வாரி வழங்கினார். அன்பை பெறுபவர் அன்பை தருபவரை துன்புறுத்த வேண்டும் என்பது அன்று முதல் இன்று வரை தவறாமல் செயல்படும் சட்டம். தங்களுக்கு நன்மை செய்த யோகியை, நன்மையை பெற்றுக்கொண்ட மக்கள் கல்லால் அடித்து துரத்தினர். கடுமையாக காயம்பட்ட யோகி யாரும் இல்லாத வறண்ட பாலைவனத்திற்கு தள்ளாடி சென்றார். அங்கு நீரின்றி வறண்டிருந்த முள் செடியின் அருகே விழுந்தார். அவருடைய உடலில் இருந்து உதிரம் துளி துளியாக மண்ணில் விழுந்தது. நீரின்றி தவித்துக் கொண்டிருந்த முள் செடி அந்த யோகியின் உதிரத்தை உட்கொண்டது. முள் செடி அன்புமயமாக மாறியது. அந்த செடியிலிருந்து இரத்த சிகப்பு வண்ண ரோஜா பூக்கள் பூத்தன. அந்த ரோஜா பூக்களுக்குத்தான் அன்னை டிவைன் லவ், இறை அன்பு என்று பெயரிட்டார். உயரும் வாழ்வு என்ற அத்தியாயத்தில் கூறப்படும் உயர்ந்த அன்பை பிறருக்கு தர நினைக்கிறேன், ஆனால் என்னால் அவ்வாறு தர முடியவில்லை என்று தோன்றினால் இறை அன்பு என்ற மலரை இறைவனுக்கு சமர்ப்பித்தால் நம்மிடம் அன்பு வற்றாமல் சுரந்து கொண்டே இருக்கும். பிறருக்கு அன்பை தந்தால் யோகிக்கு விழுந்த கல்லடி போல் நமக்கும் விழாதா என்ற சந்தேகம் நமக்கு வரும். அன்பை பிறருக்கு வழங்கிய இயேசுநாதரையும் சிலுவையில் அறையவில்லையா என்ற கேள்வி நமக்குள் எழும். வாழ்வு என்பது வலிமையை வழிபடும் தன்மை கொண்டது. பக்தர்களுக்கு அவர்கள் கேளாமலேயே அன்னையின் வலிமை துணை இருக்கும். எனவே மனோபாவத்தை மாற்றிக்கொண்டால் பிறருக்கு அன்பு செலுத்தும் போது மற்றவர்கள் பக்தர்கள் மீது எழும் கற்கள் எல்லாம் மலர்களாக மாறிவிடும். மனம் மாறாமல் கடுமையோ சோகமோ நிரம்பியதாக இருந்தால் மலர்களை அர்ப்பணிப்பதால் பெரிய பலன் வந்துவிடப் போவதில்லை. கண்ணனின் தாய்மாமனான கம்சன் கொடுங்கோலன் தன் சகோதரி தேவகிக்கு பிறந்த குழந்தைகள் மட்டுமல்லாமல் தன் நாட்டில் பிறந்த அத்தனை குழந்தைகளையும் கொன்றவன். அவனை எதிர்கொள்வதற்காக பலராமனும் கண்ணனும் கம்சனின் அரண்மனைக்கு சென்றனர். கம்சனின் அரண்மனை வாசலில் முக்காடு இட்டு முகத்தை மூடிக்கொண்டிருந்த இளம் பெண் ஒருத்தி பூக்களை விற்று கொண்டிருந்தாள். அழகிய மலர்களை விற்று கொண்டிருந்த அந்த இளம்பெண் மிகவும் அவலட்சணமானவள். அவளது பெயர் குப்சா. தாமரை மலரின் வண்ணம் கொண்ட பலராமனும் கத்திரிப்பூ நிறம் கொண்ட கண்ணனும் அவளது கடையை கடந்து சென்ற பொழுது அவளது இதய குகையின் ஆழத்திலிருந்து ஆர்வம் எழுந்தது. அவள் கண்ணனை நோக்கி கைகளை குவித்து, நீங்கள் ஏதோ ஒரு முக்கிய காரியமாக அரண்மனைக்குள் செல்கிறீர்கள், நான் அன்போடு தரும் தாமரை மலரை பெற்றுச் செல்லுங்கள், உங்கள் காரியம் நல்லபடியாக முடியும் என்றாள். ஆனால் கண்ணன், இந்த மலர் எனக்கு பிடிக்கவில்லை, வேறு மலர் கொடு என்றான். அவள் மல்லிகையை தந்தாள். ஆனால் கண்ணன் இந்த மலர் சரியில்லை என்று மறுத்தான். அதன்பின் குப்ஜா தந்த முல்லைப்பூவையும் சரியில்லை என்றான். இப்படி அவள் கடையில் இருந்த அத்தனை பூக்களையும் சரியில்லை என்று கூறி மறுத்து விட்டான். குப்ஜா மனம் வருந்தினாள். அப்போது கண்ணன், நீ ஏன் முகத்தை மூடிக்கொண்டிருக்கிறாய், உன் முக்காட்டை விலக்கு என்றான். அழகான பூக்களை விற்றாலும் என் முகம் அவலட்சணமானது, என் முகத்தை யாருக்கும் காட்ட விரும்பவில்லை, நீங்கள் கேட்பதால் என் அவலட்சணமான முகத்தை காட்டுகிறேன் என்றாள். கண்ணன் தன் முகத்தை காண விரும்புகிறான் என்ற எண்ணம் அவளது அகத்தை முகத்தை மலர வைத்தது. கண்ணன் அவளது முகத்தை பார்த்ததும் குப்ஜாவின் மனத்தில் இருந்த துன்பமும் துயரமும் தாழ்வு மனப்பான்மையும் உடனே அவளை விட்டு விலகின. அவளது இதயத்தில் உற்சாகமும் ஆனந்தமும் பொங்கி எழுந்தன. அதை கண்ட கண்ணன் புன்னகையோடு, உன் முகமலரை விட உன் அகமலரை விட அழகிய மலர் எதனையும் நான் இதுவரை கண்டதில்லை, மனதில் உற்சாகமின்றி கடமைக்காக உரைக்காக மலர்களை சமர்ப்பிப்பதால் ஒரு பயனும் இல்லை, அன்பால் நிறைந்த உன் இதயமும் மனமும் முகமும் மட்டுமே நான் விரும்பும் ஜீவனுள்ள மலர்கள், அவற்றை நீ தந்துவிட்டாய், இனி நான் போகும் காரியம் வெற்றிகரமாக முடியும் என்று கூறி சென்றான். கம்சனை வென்றான். அன்னைக்கு நான் தினமும் மலர் சமர்ப்பிக்கிறேன் என்ற எண்ணம் தோன்றும் போதெல்லாம் குப்ஜாவின் நினைப்பு நமக்கு வரட்டும். நம் உள்ளத்தில் சந்தோஷமும் அன்னையின் மீது அன்பும் எழட்டும். நம் இதய மலரே ஜீவனுள்ள மலராக அன்னைக்கு சமர்ப்பணமாகட்டும். அப்போது வாழ்வு எத்தனை பெரியது, என்னவெல்லாம் நமக்கு தரவல்லது என்பது நமக்கு புரியும். நம் வாழ்வு அல்லது தொழில் வளர வேண்டுமானால் அதற்கு ஒரு குறுக்கு வழி உண்டு. நம் வாழ்வில், தொழிலில், வியாபாரத்தில், எங்கேனும் ஓரிடத்தில் தன்னலமில்லாத தன்னை தரும் விஷயம் ஒன்றை இணைத்து விட்டால் தொழில் விரிவடையும். சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி. அமெரிக்காவில் பிளேக் என்பவர் ஒரு சிறிய செருப்பு கடை வைத்திருந்தார். மாதம் சுமார் 100 ஷூக்கள் விற்பார். அவர் ஒரு முறை கிராமம் ஒன்றிற்கு சென்ற பொழுது அங்கிருந்த ஏழை சிறுவர்கள் கிழிந்து போன ஷூக்களை அணிந்து கொண்டு குளிரில் மிகவும் சிரமப்படுவதை பார்த்தார். அவர் மனத்தில் அன்பு எழுந்தது. அமெரிக்காவில் சிரமப்படும் அத்தனை சிறுவர்களுக்கும் நல்ல ஷூக்கள் தந்து உதவ வேண்டும் என்ற பரநலம் அவருள் உதயமாயிற்று. இது அரசாங்கத்தாலேயே செய்ய முடியாத காரியம், தனி மனிதனால் எப்படி செய்ய முடியும் என்ற கேள்வி நமக்கெல்லாம் எழும். அன்பால் நனைந்த இதயத்தில் இது போன்ற கேள்வி எழாது. தான் என்ன செய்ய முடியும் என்ற சிந்தனை மட்டுமே எழும். தன் ஊருக்கு திரும்பியவுடன் ஒரு பெரிய விளம்பர பலகையை தன் கடை வாசலில் வைத்தார். நீங்கள் ஒரு ஷூ என்னிடம் வாங்கினால் நான் ஒரு ஷூவை இலவசமாக ஏழை சிறுவனுக்கு தருவேன் என்று விளம்பரம் செய்தார். பிற கடைகள் எல்லாம் நீங்கள் ஒரு பொருள் என்னிடம் வாங்கினால் இன்னொரு பொருளை இலவசமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லும் போது வாங்குபவர்களின் பேராசையை தன்னலத்தை அதிகரிக்க செய்கின்றன. ஆனால் பிளேக் தன் மனத்தை விசாலப்படுத்தியதோடு தன் வாடிக்கையாளர் மனத்தையும் விசாலப்படுத்தினார். மெல்ல மெல்ல பிளேக்கின் வியாபாரம் மாதம் 100 ஷூக்கள் என்பதிலிருந்து மாதம் 1000 ஷூக்கள் என்று மாறியது. மாதம் மாதம் 1000 ஷூக்களை ஏழை சிறுவர்களுக்கு இலவசமாக தந்தார். இதை பற்றி கேள்விப்பட்ட பெரிய அமெரிக்க பத்திரிகை ஒன்று இவரை பற்றி ஒரு கட்டுரை எழுதியது. கட்டுரை வந்த அடுத்த நாளே 45,000 ஷூக்களுக்கான ஆர்டர் வந்தது. இது 4 வருடத்திய வியாபாரம் ஒரே நாளில் நடப்பதாகும். அவரும் 45,000 ஷூக்களை ஏழை சிறுவர்களுக்கு இலவசமாக வழங்கினார். சென்ற வருடம் 10,00,000 ஷூக்களை இலவசமாக தந்திருக்கிறார். இந்த வருடம் ஒரு கண்ணாடி கடை ஆரம்பித்திருக்கிறாராம். ஒரு கண்ணாடி வாங்கினால் ஒரு கண்ணாடியை ஏழை மாணவனுக்கு இலவசமாக தருவேன் என்று கூறியிருக்கிறார். எத்தனையோ வியாபார நிறுவனங்கள் தாங்கள் பெரிதாக வளர்ந்த பின் தங்கள் லாபத்தில் ஒரு சிறு பகுதியை சமுதாய மேம்பாட்டிற்காக செலவழிப்பதை காண்கிறோம். ஆனால் சம்பளம் வாடகை போல பிறருக்கு உதவுவதையும் தன் வியாபாரத்தின் ஒரு பகுதியாக பிளேக் கருதினார். அதனால் அவருடைய வியாபாரம் ஒரு சில ஆண்டுகளில் 1000 மடங்கு வளர்ந்தது. பிறருக்கு தர விரும்பும் அன்பின் சக்தி அத்தகையது. செல்ஃப் கிவிங், தன்னை தருதல் என்பது பற்றி அடிக்கடி கேள்விப்படுகிறோம். அதை என் நிலையில் எப்படி செய்வது என்று கேள்வி எழும். சிபி, பாரி, திலீபன் போன்ற மனிதர்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை கேள்விப்பட்டு இப்படியும் வள்ளல் தன்மை கொண்ட மனிதர்கள் இருந்திருக்கிறார்களா என்று ஆச்சரியப்படுகிறோம். நம்மால் இப்படியெல்லாம் இருக்க முடியாது என்ற முடிவிற்கும் வருகிறோம். பருந்து ஒன்று புறாவை கொல்ல முயன்றது. புறா சிபி சக்கரவர்த்தியிடம் அடைக்கலம் கூறியது. சிபியும் அடைக்கலம் தந்தார். மன்னரே, புறாவின் உயிரை காத்தீர், நல்லது. ஆனால் புறாவை உண்ணாவிட்டால் என் பசி தீராது, என் உயிர் போய்விடும். அதற்கு என்ன செய்யப்போகிறீர் என்று பருந்து சிபியிடம் கேட்டது. அந்த காட்டில் வேறு உணவு எதுவும் இல்லாததால் உடனே சிபி புறாவின் எடைக்கு சமமான அளவில் தன் சதையை வெட்டி பருந்திற்கு தந்தார். அதுவும் போதாது என்று பருந்து சொன்னதும் தன் உடல் முழுவதையும் தர முன்வந்தார். பாரிவள்ளல் மலர்வனம் ஒன்றின் வழியே தன் தேரில் சென்று கொண்டிருந்தார். பாதையோரமாக ஒரு முல்லை கொடி படர்வதற்கு தன் அருகே மரமோ சுவரோ கும்போ பந்தலோ இல்லாததால் தரையில் துவண்டு விழுந்து கிடந்தது. அதை கண்டு மனம் வருந்திய பாரிவள்ளல் தன் தேரை முல்லை கொடியின் அருகே நிறுத்தி கொடியை அதன் மீது படரவிட்டான். பின் நடந்தே தன் அரண்மனைக்கு திரும்பினான். பேகன் என்ற மன்னன் மார்கழி மாதம் ஒன்றில் குளிரான அதிகாலை பொழுதில் நந்தவனத்தில் உலாவச் சென்றான். குளிரிலிருந்து தன்னை காத்துக்கொள்ள கம்பளி போர்வை போர்த்தியிருந்தான். நந்தவனத்தில் மயில் ஒன்று குளிரில் நடுங்கியபடி மரக்கடையில் அமர்ந்திருப்பதை பார்த்த பேகன், தனக்கு குளிரால் சிரமம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, மயில் சுகமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தன் கம்பளி போர்வையை மயில் மீது போர்த்துவிட்டு குளிரில் நடுங்கிக் கொண்டே அரண்மனைக்கு திரும்பினான். மாமன்னன் திலீபன் அயோத்தி ராமபிரானின் தாத்தா. ஒரு நாள் பசித்த சிங்கம் ஒன்று தன் பசி தீர பசு ஒன்றை கொல்ல முயன்றது. பசுவோ பயந்து அழுது கதறியது. பசுவை காக்க நினைத்த திலீபன் சிங்கத்தின் முன்னின்று தன்னுயிரையே தர துணிந்து பசுவை காப்பாற்றினான். ஒருவன் சதையை தந்தான், ஒருவன் தேரை தந்தான், ஒருவன் போர்வையை தந்தான், ஒருவன் உயிரையே தந்தான். என் சதை, என் கார், என் பணம், என் படுக்கை, என் உயிர், இவற்றையெல்லாம் என்னால் பிறருக்கு தர முடியாது. அதெல்லாம் இல்லாமல் சுலபமான வழியில் தன்னை தருவது எப்படி என்று நமக்கு தோன்றும். ஆன்மீகத்தில் எல்லா நிலைகளுக்கும் வழி உண்டு. நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையில் இருந்துதான் எதையும் செய்ய ஆரம்பிக்க முடியும். மூன்றாவது படியில் நின்று கொண்டு ஒரே தாவலில் முன்னூறாவது படிக்கு போக நினைத்தால் மூக்கு உடைந்துவிடும். அன்னை ஸ்ரீ அரபிந்தோவிடம், நம்மிடம் எல்லா சக்திகளும் இருக்கின்றன, ஒரே நாளில் உலகத்தில் உள்ள எல்லோரையும் மாற்றி சத்திய ஜீவியை மயமாக்கிவிட்டால் என்ன என்று கேட்டார். அதற்கு ஸ்ரீ அரபிந்தோ, அது நம் நோக்கமல்ல, அப்படி செய்யக்கூடாது, திருவுரு மாற்றம் படிப்படியாக நிகழ வேண்டும், முரட்டுத்தனமாக ஒரே அடியாக சுபாவத்தை மாற்ற முயன்றால் எல்லாமே உடைந்து நொறுங்கி சின்ன பின்னமாகிவிடும் என்றார். நாம் இருக்கும் நிலையில் தன்னை தருதலை எப்படி செய்வது? நான் தினமும் பல நூறு சிறிய செயல்களையும் ஒரு சில பெரிய காரியங்களையும் செய்கிறோம். இவற்றில் எல்லாம் நம் அகந்தை கரைய வழி உண்டா? அதை நம்மால் செய்ய முடியுமா என்று யோசித்து அறிய வேண்டும், அவற்றை செயல்படுத்த வேண்டும். நண்பர் நம்மிடம் பேசுகிறார், அவர் பேசும்போது நமக்கு பிடித்தமான விஷயமாக இருந்தால் கவனிப்போம், பிடிக்கவில்லை என்றால் கவனிப்பது போல நடிப்போம், நம் மனம் வேறு எண்ணங்களால் நிறைய ஆரம்பித்துவிடும். இங்கு தன்னை தருதல் என்பது பிற எல்லாவற்றையும் மறந்து நம் விருப்பு வெறுப்புகளை விட்டுவிட்டு முழுமையான ஈடுபாட்டுடன் நண்பர் பேசுவதை குறுக்கே பேசாமல் கவனிப்பது தன்னை தருவதாகும். இங்கு நம் அகந்தையை விடுகிறோம், சுமூகம் உண்டாக வழி செய்கிறோம். நாம் நண்பரிடம் பேசும்போது அவர் மனமறிந்து அவர் புண்படாதவாறு அவருக்கு பிடித்தமான விஷயங்களை, அவருக்கு பயன் தரும் கருத்துக்களை மிக குறைவான வார்த்தைகளில் அவர் மனம் நிறையுமாறு இனிமையாக பேச வேண்டும். சொன்னதையே புரியாத வகையில் திரும்ப திரும்ப சொல்லி சலிப்பேற்படுத்தக்கூடாது. அப்படி செய்வது பேசுவதில் தன்னை தருவதாகும். நம் பிடியை விட்டுவிட்டு பிறரிடம் முழுமையாக அன்பை செலுத்தினால் நாம் வேறு பிறர் வேறு என்ற நிலை மாறி அனைவரும் ஒருவரே என்ற உயர்ந்த நிலை உள்ளத்தில் உருவாகிறது. இணைப்பில்லாத இரண்டு தொட்டிகளில் தண்ணீர் மட்டம் வெவ்வேறாக இருக்கும். ஒரு தொட்டியில் நிறைய நீரும் இன்னொரு தொட்டியில் குறைவாகவும் இருக்க முடியும். பிரிவை நீக்கி இரண்டு தொட்டிகளையும் இணைத்து விட்டால் ஒரு தொட்டியில் நீர்மட்டம் உயரும் போது மற்றொரு தொட்டியிலும் நிச்சயமாக நீர்மட்டம் உயர்ந்துதான் ஆக வேண்டும். நாம் பிறரோடு இணைந்து விட்டால் அவர் வாழ்வு உயரும் போது நம் வாழ்வும் உயர்ந்துவிடும். நாம் பிறரிடம் வலிமையோடு எதிர்பார்ப்பின்றி அன்பு செலுத்தும் போது நம் பிரச்சனைகள் தீரும், வாய்ப்புகள் உருவாகும். பிறரிடம் அன்பு செலுத்தும் போது நாம் நம் பிடியை விடாமல் பிறரை நிபந்தனைகளுக்கு உட்படுத்தி அன்பு செலுத்துகிறோம். அதனால் அன்பினால் நமக்கும் பிறருக்கும் பயனில்லாமல் போய்விடுகிறது. பிடியை விட மறுத்த திலகன் என்பவரை பற்றியும் பிடியை முழுமையாக விட்ட பிரதாப் சிங் பற்றியும் இப்போது சொல்கிறேன். தென்னிந்திய மாநிலங்களில் கேரளா மிகவும் சிறியது. அங்கு தயாரிக்கப்படும் திரைப்படங்களில் உள்ள கலை உணர்வு மிகவும் பெரியது. நிராயுத பாணியாக தன்னந்தனியாக நிற்கும் கதாநாயகன் விரல் சொடுக்கி வீரவசனம் பேசி பயங்கர ஆயுதங்களை ஏந்திய 10-20 தீயவர்களை பந்தாடுவது போன்ற அபத்தமான காட்சிகளையோ உரத்த குரலில் பொருத்தமே இல்லாமல் பல பக்க வசனங்களை கண்ணீரோடு பேசும் மிகை உணர்வு காட்சிகளையோ மலையாள படங்களில் பொதுவாக பார்க்க முடியாது. அது போன்ற காட்சிகள் தெலுங்கு தமிழ் திரைப்படங்களின் ஏகபோக உரிமை. மலையாள நடிகர்கள் யதார்த்த சித்தரிப்பு கலையில் நிபுணர்கள். அவர்களில் துணை கதாபாத்திர நடிகரான திலகன் மிகவும் புகழ் பெற்றவர். யவனிகா, கிரீடம் போன்ற படங்களில் அவரது நடிப்பை அவரது எதிரிகளும் போற்றுகின்றனர். நாடகத்துறையிலும் பெரும் சாதனையை நிகழ்த்தியவர் திலகன். புகழில் தொழிலில் உச்சத்தில் இருந்த போதும் எப்போதுமே புதிய நடிகரைப் போல எல்லோரிடமும் எளிமையாக நடந்து கொள்வார். சினிமா துறையைச் சேர்ந்த எவரை சந்தித்தாலும் தன்னை பிறரிடம் அறிமுகப்படுத்தி சிபாரிசு செய்து தனக்கு நடிக்க வாய்ப்பு பெற்று தரும்படி பணிவோடு கேட்டுக்கொள்வார். கேரள திரைப்படத்துறையைச் சேர்ந்த ஒருவர் திலகன் மீது கொண்ட அன்பின் காரணமாக அமெரிக்க இயக்குனர் ஒருவரை திலகனிடம் அழைத்து வந்தார். தான் எடுக்கப் போகும் ஹாலிவுட் திரைப்படத்தில் ஒரு முக்கியமான வேடத்தில் திலகன் நடிக்க வேண்டும் என்று அந்த அமெரிக்க டைரக்டர் வேண்டுகோள் விடுத்தார். நீங்கள் உங்கள் படத்திற்காக என்னை ஒரு வருடம் அமெரிக்காவில் வந்து இருக்க சொல்கிறீர்கள். நான் 7-8 மலையாள படங்கள் நடித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு நேரம் இல்லை என்று திலகன் மறுத்துவிட்டார். அழைப்பு விடுத்த அமெரிக்க இயக்குனர் ஸ்டார் வார்ஸ் போன்ற மாபெரும் வெற்றி படங்களை எடுத்த ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் திலகனை வைத்து அவர் எடுக்க விரும்பிய படம் ஜுராசிக் பார்க். திலகன் மறுத்துவிட்டதால் ஸ்பீல்பர்க் வேறொரு வெளிநாட்டு நடிகரை வைத்து படம் எடுத்தார். உலக அளவில் பிரம்மாண்டமான வெற்றி பெற்ற படம் ஜுராசிக் பார்க். தான் இழந்தது எப்பேற்பட்ட வாய்ப்பு என்பதை திலகன் இறுதியிலாக உணர்ந்தாரா என்பது தெரியவில்லை. உலக புகழையும் பல கோடி வருமானத்தையும் தரவல்ல வாய்ப்பை பெற வேண்டுமானால் சிறிய மாநிலத்தின் சிறிய படங்களில் ஏற்கும் சிறிய வேடங்களையும் சில லட்ச வருமானத்தையும் திலகன் விட்டுவிட முன்வந்திருக்க வேண்டும். சிறியதை விடாமல் பெரியதை பெற முடியுமா? ராஜபுத்திர மன்னர்களில் பெரும் புகழ் பெற்றவர் சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு சித்தூரை தலைநகராக கொண்டு மேவாரை ஆண்ட மகாராணா பிரதாப் சிங். முகலாய மன்னரான அக்பர் படையெடுப்பின் மூலமும் திருமண உறவு மூலமும் இந்திய மன்னர்கள் அனைவரையும் தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தார். ஆனால் மகாராணா பிரதாப் சிங் மட்டும் தன் சுயமரியாதையை விட்டுத்தர மறுத்தார். அதனால் அக்பரோடு அடுத்தடுத்து போரிட்டுக் கொண்டே இருக்க நேர்ந்தது. தொடர்ந்து போர் நடந்து கொண்டே இருந்ததால் மகாராணாவான பிரதாப் மிகவும் வறுமையான நிலையை அடைந்தார். படை வீரர்களுக்கு சம்பளம் தர பணம் இல்லை. குடிசையில் மண் தரையில் விரிப்பின்றி உறங்கும் நிலை வந்தது. காட்டுப் பொருட்களை பிடுங்கி சுட்டு உணவாக உட்கொள்ள நேர்ந்தது. அவரது தொந்தரவை சமாளிப்பதற்காக அக்பர் அப்துல் ரஹீம் என்ற தளபதியை மிகப்பெரிய படையோடு அனுப்பி வைத்தார். மிகச்சிறிய படையோடு இருந்த பிரதாப் சிங்கை மிகப்பெரிய படையோடு வந்த அப்துல் ரஹீம் சுற்றி வளைத்து விட்டார். மிகவும் அபாயகரமான நிலையில் காட்டுக்குள் பிரதாப் சிங் இருந்தார். அப்போது அப்துல் ரஹீமோடு போர்க்களத்தை காண வந்திருந்த அப்துல் ரஹீமின் அன்பு மனைவியும் பிரிய பெண்களும் அவரது வீட்டு மற்ற பெண்களும் காட்டிற்குள் வேடிக்கை பார்க்க சென்றனர். வழி தவறி பிரதாப் சிங்கின் தளபதியிடம் அகப்பட்டுக் கொண்டனர். உடனே கவலையில் ஆழ்ந்திருந்த ராஜபுத்திர அமைச்சர்களும் தளபதிகளும் உற்சாகம் அடைந்தனர். அவர்கள் பிரதாப் சிங்கிடம், மகாராணா, இப்பெண்களை நாம் பிணை கைதிகளாக வைத்துக் கொண்டால் அப்துல் ரஹீம் நம்மை தாக்க மாட்டான். நாம் அவனோடு பேரம் பேசி நம்மை சூழ்ந்திருக்கும் ஆபத்திலிருந்து எளிதாக தப்பிவிடலாம் என்றனர். ஆனால் மகாராணா பிரதாப் சிங் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. நம் வீட்டு பெண்களின் மானம் மரியாதை நமக்கு முக்கியம் என்பது போல ரஹீமின் வீட்டு பெண்களின் மானம் மரியாதை அவருக்கு முக்கியம். நம் வீட்டு பெண்களின் மீது நாம் தூய்மையான அன்பு செலுத்துவதைப் போல பிறர் வீட்டு பெண்களிடமும் அன்பு செலுத்த வேண்டும். பகை நமக்கும் அக்பருக்கும் தான், ரஹீமின் வீட்டு பெண்களுக்கும் நமக்கும் இல்லை. ரஹீமின் வீட்டு பெண்களும் நம் வீட்டு பெண்களே. உடனே அப்பெண்களை நல்ல முறையில் உபசரித்து தக்கா பாதுகாப்போடு அப்துல் ரஹீமிடம் சேர்த்து விடுங்கள். நாம் போரிட்டு வீரமரணம் அடைவோம். ஒருபோதும் பெண்களை இழிவு செய்ய மாட்டோம் என்றார். தன் வீட்டு பெண்கள் பத்திரமாக திரும்பி வந்ததை அப்துல் ரஹீமால் நம்பவே முடியவில்லை. முகலாய படையினர் எதிரி நாட்டை வென்றால் உடனே அவர்கள் பொக்கிஷத்தை கொள்ளையடிப்பது, அவர்கள் வீட்டு பெண்களை துன்புறுத்தி அடிமைகளாக்குவது போன்ற செயல்களைத்தான் முதலில் செய்வார்கள். ஆனால் எதிரி வீட்டு பெண்களிடமும் மனித நேயத்தோடு உயர்ந்த பண்போடு தூய அன்போடு பிரதாப் சிங் நடந்து கொண்டிருக்கிறார். இவர் சாதாரண மனிதர் அல்ல, இவரோடு போரிடுவது தவறு என்ற முடிவிற்கு வந்த அப்துல் ரஹீம் உடனே தன் படைகளோடு பின்வாங்கினார். அக்பருக்கு தான் தளபதி பொறுப்பிலிருந்து விலகி விடுவதாக கடிதமும் எழுதிவிட்டார். அதனால் பிரதாப் சிங் தன் படைகளோடு வேறு இடத்திற்கு பத்திரமாக சென்று விட்டார். புதிய இடத்தில் பாமாஷா என்ற மிகப்பெரிய செல்வந்தர் தன் சொத்து அனைத்தையும் பிரதாப் சிங்கிற்கு தந்தார். அதை கொண்டு தன் வாழ்நாள் இறுதி வரை பிரதாப் சிங் போராட முடிந்தது. தான் இழந்த எல்லாவற்றையும் மீண்டும் பெற்றார். தோல்வி என்பதே இல்லாமல் வெற்றி வீரனாக வாழ்ந்து மறைந்தார். பிறரையும் தன்னை போல கருதி அன்பு செலுத்துவது வெற்றியை நம்மிடம் வரவழைக்கும் செயல். பிரதாப்பின் சிறிய படையால் அக்பரின் பெரிய படையை வெல்லவே முடியாது. ஆனால் பிரதாப்பால் பிறரிடம் தூய்மையான அன்பை செலுத்த முடியும். தன்னை காப்பாற்றிக் கொள்ள போரிடுவது வாழ்வின் முதல் நிலை. அதே பிறரிடம் அன்பு செலுத்துவது வாழ்வின் மூன்றாம் நிலை. அது முதல் நிலையை விட மிகவும் உயர்ந்த நிலை. முன்னேற்றத்திற்காக வாழ்வு தரும் குறுக்கு வழி அதுவே ஆகும். இதுபோல நம்மால் செய்ய முடிகிற காரியத்தை செய்து, நம்மால் செய்ய முடியாத காரியத்தை வாழ்வை செய்ய வைப்பதே லைஃப் ரெஸ்பான்ஸ் உருவாக்குவது. அதைத்தான் மகாராணா பிரதாப் சிங் செய்தார். வாழ்வின் சட்டத்தை அறிந்து அதை செய்தாரா, அறியாமல் அதை செய்தாரா என்பது நமக்கு தெரியாது. சரித்திர புத்தகத்தில் லைஃப் ரெஸ்பான்ஸ் பற்றி எதுவும் எழுதப்படவில்லை. ஒரு இளைஞர் இரண்டு பெரிய ராஜபாளைய நாய்களை சங்கிலியால் பிணைத்து தெருவில் அழைத்து சென்று கொண்டிருந்தார். ஒன்று ஆண் நாய், ஒன்று பெண் நாய். பெண் நாய் சாதுவானது. ஆண் நாய்க்கு வீட்டை விட்டு ஓடுவதிலும் இளைஞர் தன்னை பிடிக்க வரும்போது பிடிபடாமல் அவரை தெருவில் ஓடி வரவிப்பதிலும் மிகுந்த உருப்பம் உண்டு. அன்றும் வழக்கம் போல வேகம் மிகுந்த ஆண் நாய் சங்கிலியை அறுத்து கொண்டு ஓடியது. தெருவில் மக்கள் பயந்து விலகினர். இளைஞரால் நாயின் பின் ஓடியும் அதை பிடிக்க முடியவில்லை. அவர் பின்தொடர்ந்தால் ஆண் நாய் முன்னே வேகமாக ஓடியது. இளைஞர் நின்றால் அவர் பின்தொடர ஆரம்பிக்கும் வரை ஆண் நாயும் தூரமாக நின்று வேடிக்கை காட்டியது. அங்கிருந்த ஒருவர், தம்பி, ஓடுகிற நாயை ஏன் வீணாக துரத்துகிறாய்? உன் கையில் இருக்கும் பெண் நாயோடு பந்து போட்டு விளையாடு, அதை கொஞ்சு. அதை பார்த்தால் ஆண் நாய் தானும் உன்னோடு விளையாட வேண்டும் என்று மெல்ல உன்னருகே வரும். அப்போது அதை பிடித்துக்கொள், நீ ஓடாதே, அதை உன்னிடம் வரவை என்றார். இளைஞர் ஆண் நாயை பின்தொடர்வதை விட்டுவிட்டு பெண் நாயோடு விளையாட ஆரம்பித்தார். பெண் நாய் மீது பொறாமைப்பட்டு பொறுக்க முடியாமல் ஆண் நாய் மெல்ல தானாகவே இளைஞர் அருகே வந்து நின்று தன்னோடு விளையாடச் சொல்லி சமிக்கை தந்தது. உடனே அதை பிடித்து இளைஞர் சங்கிலியால் கட்டிவிட்டார். தான் தேடிப்போக வேண்டிய நாயை சரியான யுக்தி மூலம் தன்னை நோக்கி தானாகவே இளைஞர் வரவைத்தார். ஆன்மீக புத்தகம் எதையும் படிக்காத ஒருவர் லைஃப் ரெஸ்பான்ஸ் என்ற வாழ்வின் அடிப்படை கருத்தை மிக எளிமையாக அனுபவபூர்வமாக விளக்கிவிட்டார். வாழ்விலும் இதுபோல காரண காரிய தொடர்புகளை அறிந்து கொண்டால் நாம் தேடிப்போக வேண்டியவற்றை நம்மை நோக்கி வர வைக்கலாம். வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமானால், நம் வாழ்வு உயர வேண்டுமானால், மனிதர்களிடம் மட்டுமல்லாமல் தாவரங்களிடமும் ஜடப்பொருட்களிடமும் அன்பு செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம். தாவரங்களிலும் சுயநலமான இனம் உண்டு, சுயநலமில்லாத இனமும் உண்டு. வெல்வெக்ஷியா என்ற பெயர் கொண்ட தாவரம் நமீபியா தேசத்து பாலைவனத்தில் மட்டும் வளரும். இது சுயநலம் பிடித்த தாவரம். இரண்டே இரண்டு இலைகள் கொண்ட இந்த தாவரம் வாழ்வில் தன் இலைகளை உதிர்ப்பதே இல்லை. தனக்கு அருகே வேற எந்த தாவரமும் முளைக்கக்கூடாது என்று தன்னை சுற்றி நிலத்தில் ஒரு நட்சத்திரவத்தை பரப்பி வைக்கும். அது தன்னை சுற்றி 15 அடி தூரத்திற்கு அந்த நட்சத்திரவத்தை விஷத்தை தெளித்து வைத்திருக்கும். அதனால் அதன் அருகே எந்த செடியும் மரமும் கொடியும் வளர முடியாது. பூமிக்கடியில் கிடைக்கும் சொற்பமான நீரை தான் மட்டும் உண்டு, தான் மட்டும் வாழ்ந்து இருக்கும் செடி அது. இதில் பிறருக்கு பயன்படும் பூவோ காயோ கனியோ உருவாவதில்லை. எவருக்கும் நிழல் தரும் தன்மையும் அதனிடம் இல்லை. சாலமன் தீவுகளில் துரோகி தாவரம் என்றே ஒரு தாவரம் உண்டு. அதன் பெயர் ஸ்ட்ராங்லர் ஃபீட் ட்ரீ. இதற்கு தானாக நிலத்தில் வளர தெரியாது. பிற மரத்திலே விழுந்த விதையிலிருந்து வளர்ந்து மரத்தை சுற்றி பிடிக்கும். விழுதுகளை இறக்கி நிலத்திலிருந்து உணவை எடுக்க பழகிய பின்னர் உயிர் கொடுத்த தாய் மரத்தையே நசுக்கி கொன்றுவிடும். இதற்கு எதிரான சுபாவம் கொண்ட தாவர இனமான வாழை மரத்தை எடுத்துக்கொண்டால் அதன் பூ, காய், பழம், இலை, தண்டு அனைத்துமே நமக்கு பயன்படுகின்றன. வாழையில் பிறருக்கு பயன்படாத பகுதி என்ற ஒன்று இல்லவே இல்லை. அதனால்தான் அதை மங்கள காரியங்கள் நடக்கும் இடத்தில் வாசலில் வைக்கிறோம். வாழையடி வாழையாக வாழ்க என்று பிறரை வாழ்த்துகிறோம். தன்னலம் மிக்க தாவரமான வெல்வெட்சியா பற்றி நம்மில் பெரும்பாலானோர் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். ஆனால் தன்னலமில்லா தாவரமான வாழையை பற்றி அறியாதவர்கள் இருக்கவே முடியாது. மிருகங்களிலும் தன்னலமான இனம் உண்டு, தன்னலமற்ற இனமும் உண்டு. மாடு என்ற இனத்தை எடுத்துக்கொண்டால் அது மனிதனுக்கு பயன்படாத வைக்கோலை உண்டு பால் தருகிறது. அதன் சாணம் அடுப்பரிக்கவும் எருவாகவும் பயன்படுகிறது. மாடு உழவுக்கு பயன்படுகிறது. இறந்த பின் அதன் உடல் சிலருக்கு உணவாகவும் ஆகிறது. அதன் தோலோ பர்ஸ், லெதர் ஜாக்கெட், பெல்ட் போன்றவற்றை செய்ய பயன்படுகின்றன. எனவே மாட்டை வழிபடுகிறோம். வருடத்திற்கு ஒரு முறையாவது அதற்கு அலங்காரம் செய்து பூஜையும் செய்கிறோம். ஓநாயை எடுத்துக்கொண்டால் அதனால் மனிதனுக்கு ஒரு பயனும் இல்லை, நாம் அதை வழிபடுவதும் இல்லை. எனது சகோதரரும் நானும் பாண்டிச்சேரியில் ஒரு இடத்திற்கு அவருடைய ஹோண்டா ஜாஸ் காரில் சென்று கொண்டிருந்தோம். இந்த காரை விட்டுவிட்டு புதிய கார் வாங்கப் போகிறேன் என்றார். ஏன், இந்த கார் சரியில்லையா என்று கேட்டேன். இதுவரை ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை, ஆனால் இதை வாங்கி 3 வருடங்களாக போகின்றன. இதை வந்த விலைக்கு தள்ளி விட்டுவிட்டு புத்தம் புதிய மாடல் கார் ஏதாவது வாங்க உத்தேசித்திருக்கிறேன். ரெனால்ட்டில் நல்ல மாடல் வந்திருக்கிறது என்றார் என் சகோதரர். போன இடத்தில் வேலையை முடித்து கொண்டு கிளம்பினோம். கார் கிளம்பவில்லை. டிரைவர் சாவியை முழுவட்டமாக சுற்றியும் காரில் உயிர் துடிப்பே இல்லை. என் அண்ணன் அவசரமாக சென்னை செல்ல வேண்டியிருந்தது. மழை வேறு பெய்ய ஆரம்பித்து விட்டது. டிரைவருக்கு வண்டியை ஓட்ட தெரியும், மற்ற விவரங்கள் எதுவும் தெரியாது. எல்லோரும் காரை மழையில் நனைந்தபடி தள்ள அருகில் நிறுத்தப்பட்டிருந்த வேறொரு காரின் டிரைவர் காரை கிளப்ப முயற்சி உதவி செய்தார். அப்போதும் கார் கிளம்பவில்லை. 3 கிலோமீட்டர் சுற்றளவில் கடைகளோ மெக்கானிக்கோ இல்லை. ஓட்டுநர் கால்நடையாக மெக்கானிக்கை தேடி கிளம்பினார். அண்ணனும் நானும் செல்போன் மூலம் அவசர உதவி எண்ணையும் தெரிந்த மெக்கானிக்குகளையும் தொடர்பு கொள்ள முயன்றோம். 2 மணி நேரம் நின்று கொண்டே இருந்தோம். திடீரென்று என் அண்ணன், தப்பு பண்ணிவிட்டேன், கார் வருத்தப்படும்படி பேசிவிட்டேன், அதன் மீது அன்பில்லாமல் நடந்து கொண்டு விட்டேன், அதற்கும் உயிர் இருக்கிறது போல் இருக்கிறது, அதற்கும் அன்பு செலுத்த வேண்டும், அதனால் தான் அது கோபித்துக் கொண்டு இப்படி ஆகிவிட்டது, இனிமேல் நான் இப்படி பேசக்கூடாது என்றார். இவர் இப்படி பேசி கொண்டிருக்கும் போதே எனக்கு தெரிந்த விவரம் அறிந்த கார் ஓட்டுநர் அந்த பக்கமாக வந்தார். வேறொருவர், அவர் பெயர் ஸ்டாலின். சார், என்ன பிரச்சனை என்று கேட்டபடியே காரின் முன்பக்கத்தை திறந்தார். இங்கு ஒரு வயர் அறுந்து போயிருக்கிறது, வேறு ஒன்று மாற்றினால் சரியாகிவிடும் என்று கூறிவிட்டு வேறு வயரை மாட்ட முயன்றார். அண்ணனுக்கு நம்பிக்கை இல்லை. இப்போதுதானே நான் சர்வீஸ் செய்தேன் என்றார். அதெல்லாம் இல்லை சார், இதுதான் பிரச்சனை, நீங்கள் இப்போது காரை தள்ளுங்கள், கார் கிளம்பும் என்றார். நாங்கள் காரை தள்ள அவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வேகத்தில் கார் நகரும் போது ஏதோ ஒன்றை அழித்து சாவி திரியினார். கார் கிளம்பிவிட்டது. அண்ணன் முகத்தில் நிம்மதி. அண்ணன் காரை விற்க நினைத்தார். அது 3 வருடங்கள் பயன்பட்டது என்ற நன்றி உணர்வு இல்லாமல் அதை ஒற்றி உதாசீனமாக பேசினார். கார் அவரை நடுத்தருவில் நிற்க வைத்தது. சரிதான், அவர் நிற்கிறது சரி, நானும் ஏன் நிற்க நின்றது? அவர் காரை விற்கப் போகிறேன் என்றதும் நானும் அப்பேச்சில் கலந்து கொண்டு என்ன விலைக்கு கார் போகும் என்ற கேள்வியை கேட்டு பேச்சை மேற்கொண்டு வளர்த்தினேன். அதனால் என் மீதும் கார் கோபித்துக் கொண்டு விட்டது போலும் என்று நினைத்தேன். ஜெகதீஷ் சந்திர போஸ், தாவரங்களுக்கு உயிருண்டு, அவை மகிழும் கோபிக்கும் என்று சொன்னார். தாவரங்களுக்கு மட்டுமல்லாமல் ஜடப்பொருட்களுக்கும் உயிருண்டு, அவையும் மகிழும் கோபிக்கும். மனிதர்களிடம் பழகுவது போல அவற்றுடனும் பக்குவமாக பழக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டேன். சுயநலமான மனப்பான்மையோடு மட்டும் செய்தால் பெரிய காரியம் செய்தாலும் பலன் கிடைப்பதில்லை. தன்னலமற்ற மனப்பான்மையோடு தன்னையே தரும் நோக்கம் கொண்ட போது காரியமே செய்யவிட்டாலும் கூட பெரிய பலனை வாழ்வு தருகிறது. இராமாயணம் நடந்த காலகட்டத்தில் விபாண்டக ரிஷி என்ற தபசி வனத்தில் தவம் ஏற்றி வாழ்ந்து வந்தார். அவர் பூலோகத்திலே சொர்க்கம் படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். அதை கண்டு தேவலோக அரசனான இந்திரன் அஞ்சினான். தன் சபையில் நாட்டியக்காரியாக இருந்த ஊர்வசியிடம் விபாண்டக ரிஷியின் திரவத்தை கலக்க சொன்னான். ஊர்வசியின் அழகில் விபாண்டக ரிஷி மயங்கினார். தவம் கலைந்தது. அழகிய மானின் சாயலோடு ரிஷ்யசிருங்கர் பிறந்தார். குழந்தை பிறந்ததும் குழந்தையையும் விபாண்டக ரிஷியையும் விட்டுவிட்டு ஊர்வசி தேவலோகத்திற்கு திரும்பச் சென்று விட்டாள். அதனால் விபாண்டக ரிஷிக்கு பெண்கள் மீதே வெறுப்பு ஏற்பட்டது. தன் மகனான ரிஷ்யசிருங்கருக்கு பெண் என்ற ஒரு பிறவி இருப்பதையே தெரிவிக்காமல் அடர்ந்த காட்டில் தனிமையில் வளர்த்து வந்தார். பிரம்மச்சரியத்தாலும் தந்தையின் ஆதரவாலும் பெரும் சக்திகளை ரிஷ்யசிருங்கர் பெற்றார். ரிஷ்யசிருங்கர் வாலிப பருவம் அடைந்த சமயத்தில் அங்கத தேசத்தில் மழை பெய்யாமல் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. அங்கத தேசத்தின் மன்னனான ரோமபாதனிடம் அறிஞர்கள், தன் உள்ளங்காலில் அபூர்வமான ரேகை கொண்ட பூரண பிரம்மச்சாரியான ரிஷ்யசிருங்கர் நம் நாட்டிற்குள் காலடி எடுத்து வைத்தால் மழை பெய்யும், பஞ்சம் தீரும் என்றனர். ரிஷ்யசிருங்கரின் தந்தையான விபாண்டக ரிஷி பெண்களை பார்க்கக்கூடாது என்ற முடிவோடு வளர்த்து வந்ததால் அவர் ஒருபோதும் ரிஷ்யசிருங்கரை அங்கத நாட்டுக்கு அனுப்ப மாட்டார் என்பது எல்லோருக்கும் புரிந்தது. காட்டில் இருக்கும் ரிஷ்யசிருங்கருக்கு பதவியோ பணமோ பயன்படாது. எனவே பிரம்மச்சாரியான ஆணை நாட்டிற்குள் வரவழைக்கும் ஒரே வழி அவரிடம் அழகிய பெண்ணை அனுப்புவதுதான் என்று அரசவை முடிவு செய்தது. ஆனால் ரிஷிகளின் சாபத்திற்கு கோபத்திற்கு ஆளாக எல்லா பெண்களுமே பயந்தனர். அப்போது அந்த புறத்தை விட்டு வெளியே வராமல் சீரும் சிறப்புமாக வளர்ந்த இளவரசி சாந்தா, நாட்டின் நலமும் நாட்டு மக்களின் மகிழ்ச்சியும் தான் எனக்கு முக்கியம், அதற்காக எதை வேண்டுமானாலும் தருவேன், பிற நலத்திற்காக என்னையே தருகிறேன் என்று தன் தந்தையான மன்னரிடம் கூறினாள். தனக்கிருப்பது ஒரே மகள் என்பதால் மன்னன் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. இளவரசியின் தோழியான வேறொரு அழகிய பெண்ணை அரசாணை இட்டு வற்புறுத்தி வனத்திற்குள் அனுப்பி வைத்தான். மாயா என்ற பெண் பெயருள்ள அப்பெண்ணும் காட்டிற்குள் சென்றாள். ரிஷி என்றால் காவி உடை உடுத்தி வயதானவர், காவி வயதான கோரத்தோற்றத்தோடு இருப்பார் என்று நினைத்திருந்த பெண்ணிற்கு இளமையும் அழகும் நிறைந்த ரிஷ்யசிருங்கரை கண்டதும் மனம் இன்பத்தில் துள்ளியது. அவரை எப்படியாவது தான் மணந்து கொள்ள வேண்டும் என்று பிரியப்பட்டாள். பெண் என்னும் புதுமையைக் கண்டு வியந்த ரிஷ்யசிருங்கரும் அவளோடு நாட்டிற்குள் காலடி எடுத்து வைத்தார். பெருமழை பெய்தது, பஞ்சம் தீர்ந்தது. நன்றியுணர்வால் நெகிழ்ந்த மன்னன் ரோமபாதன் தன் வளர்ப்பு மகளான இளவரசி சாந்தாவை ரிஷ்யசிருங்கருக்கு மனம் முடித்து வைத்தான். இந்த ரிஷ்யசிருங்கர் தான் தசரதனுக்காக யாகம் செய்து ராமனையும் அவனது சகோதரர்களையும் பெறுவதற்கு வழி செய்து தந்தார். இளவரசியாக இருந்த போதும் சிறருக்காக தன் வாழ்க்கையை, தன் வசதியை, தன் பெண்மையை, தன்னலம் மிக்க எதிர்பார்ப்புகள் இன்றி விட்டுத்தர முன்வந்த இளவரசி சாந்தாவிற்கு அவள் கேளாமலே உலகின் மகத்தான யோகி மணாளனாக அமைந்தான். சுயநலத்தோடு கணக்கு போட்ட தோழி பெண் மாயா ரிஷ்யசிருங்கரை நாட்டுக்குள் அழைத்து வந்த மகத்தான காரியத்தை செய்த போதிலும் பலன் எதுவும் பெறாமல் தனிமையில் நின்றாள். சுயநலமான மனப்பான்மையோடு மட்டும் செய்தால் பெரிய காரியம் செய்தாலும் பலன் கிடைப்பதில்லை. தன்னலமற்ற மனப்பான்மையோடு தன்னையே தரும் நோக்கம் கொண்ட ஒரு காரியமே செய்யாவிட்டாலும் கூட பெரிய பலனை வாழ்வு தருகிறது. வாழ்வில் அன்பு செலுத்துவதன் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டோம். இன்று முதல் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒருவரிடமாவது அன்பு செலுத்துவோம். அதன் மூலம் ஸ்ரீ அரவிந்தோ கூறும் வாழ்வின் ஏற்றத்தை அனுபவமாக பெற முயற்சிப்போம். வணக்கம்.
மிஸ்டர் கேரி சாருக்கும் சந்திரசேகரன் அவர்களுக்கும் எங்கள் தியான மையத்தின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து அன்னை அன்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம்.